வணக்கம். வினவு செய்தி அறிக்கை நாள் 23/5/2019. பாஜக வெற்றி. பாசிஸ்டுகளை முறியடிக்க குறுக்கு வழி ஏதும் இல்லை. வளர்ச்சி, மதவெறி ஆகியவற்றை தேவைக்கேற்பவும் மக்களின் மனநிலைக்கேற்பவும் பார்ப்பன பாசிஸ்டுகள் மாற்றி மாற்றி பயன்படுத்துவதை நாம் பார்த்து வருகிறோம். இந்த நிகழ்ச்சி போக்கில் அதன் அரசியல் அடித்தளம் விரிவடைந்திருக்கிறதே அன்றி குறையவில்லை. மதச்சார்பின்மை என்ற சொல்லை பயன்படுத்துவதே ஆபத்து என்ற நிலைக்கு காங்கிரசு தள்ளப்பட்டிருக்கிறது. அதாவது, பார்ப்பன பாசிச அரசியல் வெறுத்து ஒதுக்கப்பட்ட நிலையிலிருந்து மெல்ல மெல்ல அவை அங்கீகரிக்கப்படும் நிலைக்கு உயர்ந்திருக்கிறது. இந்த உண்மையை புறந்தள்ளிவிட்டு விவசாயிகளின் கோபம், வேலையில்லா இளைஞர்களின் கோபம், பணமதிப்பழிப்பு, GST போன்ற தாக்குதல்கள் சிறுதொழில் முனைவோரிடம் ஏற்படுத்தியிருக்கும் கோபம் ஆகியவற்றை மட்டும் முதன்மைப்படுத்தி பார்ப்பதும், இந்த கோபமே சங்க பரிவாரத்தை வீழ்த்திவிடும் என்று நினைப்பதும், பார்ப்பன பாசிச அபாயத்தை குறைத்து மதிப்பிடுவதும், முடிந்தது மோடி மாயை என்று குதூகலிப்பதும் அசட்டுத்தனம் என்று மாபி ராஜஸ்தான் சட்டமன்ற தேர்தல்களில் பாஜக தோல்வியுற்ற போது எழுதியிருந்தோம். தற்போதைய நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் பலருக்கும் அதிர்ச்சியைத்தான் அளித்திருக்கும். எனினும் இந்த முடிவு முற்றிலும் எதிர்பாராததா என்பதையும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பசுவலயம் என்றழைக்கப்படும் பாஜகவின் செல்வாக்கு மிக்க மாநிலங்களின் மக்கள் மீது பணமதிப்பழிப்பு முதல் GST வரையிலான தாக்குதல்கள் ஏற்படுத்திய வழி அவர்களை இந்துத்துவத்தின் கருத்தியல் செல்வாக்கிலிருந்து விடுவித்துவிடும் என்பதுதான் மோடியின் தோல்வியை விரும்பிய அனைவரின் நம்பிக்கை. அது பொய்த்துவிட்டது. பாலக்கோட் தாக்குதல் தந்த மயக்கம் மக்களை வென்றுவிட்டது. மாயாவதி அகிலேஷ் கூட்டணிக்கு எதிராக பாஜக அமைத்திருந்த மற்ற சாதிகளின் கூட்டணியும் ஊப்பி மக்கள் மனதில் வேரோடி இருக்கும் இந்துத்துவ நஞ்சும் வென்றுவிட்டன. மம்தா கட்சியின் ரவுடிசத்தை எதிர்கொள்வதற்கு பாஜக தான் பொருத்தமான கட்சி என்று நினைத்து மார்க்சிஸ்ட் கட்சியின் வாக்கு வங்கிகளாக இருந்த மக்களே பாஜகவுக்கு வாக்களித்துள்ளதாக செய்திகள் கூறுகின்றன. அது எளிமைப்படுத்தப்பட்ட கூற்று. இந்துத்துவ சக்திகள் சித்தாந்த ரீதியில் முறியடிக்கப்படாத காரணத்தினால் வங்கத்தில் அவர்களது கருத்தியல் செல்வாக்கு அதிகரித்து விட்டதை காண முடிகிறது. எஞ்சியிருப்பவை தமிழகமும் கேரளமும் தான். 2014 ஆளும் வர்க்கம் என்ன நோக்கத்துக்காக மோடியை தெரிவு செய்ததோ அதை மோடி அரசு நிறைவேற்றி வருகிறது. புதிய தாராளவாத கொள்கையின் மூர்க்கமான தாக்குதல்களையும் கார்ப்பரேட்டுகளிடம் நேரடியாகவே அரசு அதிகாரத்தை கையளிக்கும் விதத்தில் அரசு கட்டமைப்பையே மாற்றி வருவதையும் நாம் பார்க்கிறோம். தேர்தல் கமிஷன், உச்சநீதிமன்றம், CBI, RBI, CAG, இராணுவம், கல்வி, கலை, ஊடகம் உள்ளிட்ட அனைத்து துறைகளும் இந்துத்துவ சக்திகளின் சேவகர்களாக மாற்றப்பட்டுள்ளன. அவை இந்துத்துவ பாசிச காலாட்படைகளின் கொலைகளுக்கும் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கும் துணை நிற்கின்றன அல்லது விலை போகின்றன. அந்த வகையில் இந்த அரசு கட்டமைப்பு நிலைகுலைந்து திவாலாகி இருப்பதும் ஊழல் கிரிமினல் மயமாகி இருப்பதும் இந்துத்துவ சக்திகளுக்கு சாதகமாக இருக்கிறது. சிறுபான்மை மக்களை, குறிப்பாக முஸ்லிம்களை அரசியலில் இருந்தும் மைய நீரோட்டத்திலிருந்தும் ஒதுக்கி வைப்பது கடந்த 5 ஆண்டுகளில் மோடி ஆட்சியில் புதிய யதார்த்தமாகவே மாறிவிட்டது. 2014 மோடி பதவியேற்ற சில நாட்களுக்குள் புனே நகரில் முகிஷின் ஷேக் என்ற பொறியாளர் தாடி வைத்திருந்த ஒரே குற்றத்துக்காக அடித்தே கொலை செய்யப்பட்டார். அதன் பின்னர் பல கொலைகள் நடந்துவிட்டன. குற்றவாளிகள் யாரும் தண்டிக்கப்படவில்லை என்பது மட்டுமல்ல, பயங்கரவாத கொலை குற்றவாளியான பிரக்யா தாக்கூர் போபாலில் பாஜக வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார். இதோடு ஒப்பிடத்தக்க வகையில் தூத்துக்குடி படுகொலையின் குற்றவாளிகள் யாரும் விசாரிக்கப்படக்கூட இல்லை என்பது மட்டுமல்ல, அந்த படுகொலையின் சூத்திரதாரியான வேதாந்தா நிறுவனத்துக்கு காவிரி டெல்டாவில் 274 எண்ணெய் கிணறுகளை தோண்டிக்கொள்ள அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. கார்ப்பரேட்டுகளின் வங்கி கொள்ளை, அவர்களுக்கு அளிக்கப்பட்ட மானியம், வரிவிலக்கு, அதானி அம்பானிகளின் சமஸ்தானமாக இந்தியாவை மாற்றும் நடவடிக்கைகள், சகாரா, ரஃபேல், எலக்ட்ரோல் பாண்டு முறை உள்ளிட்ட ஊழல் போன்றவை பற்றி விவரிக்க தேவையில்லை. இன்னொரு புறம் விவசாய விளைபொருட்கள் விலை வீழ்ச்சி, தற்கொலைகள், விளைநிலங்கள் ஆக்கிரமிப்பு, வேலையின்மை பன்மடங்கு அதிகரித்திருப்பது போன்ற பிரச்சனைகளும் உள்ளன. மேற்சொன்ன பிரச்சனைகளில் எண்ணற்ற மக்கள் திரள் போராட்டங்கள் நடந்திருக்கின்றன. பசுக்குண்டர்கள் முதல் லவ் ஜிஹாத் வரையிலான பல்வேறு பிரச்சனைகளுக்காகவும் அறிவுத்துறையினர் பலர் போராடி இருக்கின்றனர், கொல்லப்பட்டும் இருக்கிறார்கள். ஆனால் எதிர்க்கட்சிகள் எனப்படுவோர் இவை தொடர்பாக செய்த போராட்டங்கள் எத்தனை? இன்று தேர்தல் நேரத்தில் அனைத்தையும் பட்டியலிடுபவர்கள் கடந்த 5 ஆண்டுகளில் மேற்கொண்ட நடவடிக்கை என்ன? அத்தகைய அரசியல் நடவடிக்கைகளில் மக்களை ஈடுபடுத்தாத வரை அவர்கள் புல்வாமாவுக்கும் பாலக்கோட்டுக்கும் பலியாவதை தடுக்க முடியாது. பாசிஸ்டுகளை முறியடிப்பதற்கு வேறு குறுக்கு வழிகள் இல்லை. நாடு முழுவதும் சுமார் 39,000 மேற்பட்ட இடங்களில் ஷாகாக்களையும் இரகசிய கொலைப்படைகளையும் குண்டு தயாரித்து கொடுக்கும் முன்னாள் இராணுவ அதிகாரிகளையும் தன் கையில் வைத்திருக்கும் ஒரு பாசிச இயக்கத்தை வாக்குச்சீட்டின் மூலம் விரட்டிவிடலாம் என்று எண்ணுவது அப்பாவித்தனம். மோடி தோற்றிருந்தால் அந்தளவில் நல்லதுதான். அதே நேரத்தில் மாற்றாக வருகின்ற கூட்டணி தமக்குள் பதவிக்காக மோதிக்கொண்டு மக்கள் மத்தியில் மதிப்பிழப்பதும் அதைத் தொடர்ந்து மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வருவதும் நடக்கக்கூடியவையே. அவசரநிலை ஆட்சிக்காக நாடே இந்திராவை வெறுத்தது. ஆனால் சில ஆண்டுகளில் ஜனதா கட்சியில் நடந்த குளறுபடிகள் 1980 அவரை மீண்டும் பதவிக்கு கொண்டு வந்துவிட்டன. இன்று நாம் ஒரு இருண்ட காலத்துக்குள் நுழைந்திருக்கிறோம் என்பது உண்மைதான். அந்த இருளை கிழிக்கும் மின்னலை உருவாக்க வல்லவை மக்களின் போராட்டங்கள் மட்டும்தான். அத்தகைய போராட்டங்கள் தான் மக்களையும் இந்துத்துவ மாயையிலிருந்து விடுவிக்கும். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. மேலும் செய்திகளுக்கு உழைக்கும் மக்களின் இணைய குரலான வினவுதளத்துடன் இணைந்திருங்கள். நன்றி.